الله الرحمن الرحيم.
الحمد لله رب العالمين، والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. الخبر பகுதியில் வாழும் தமிழ் பேசும் மக்களை சந்தித்துக் கொள்வதில் மிகவும் சந்தோஷமடைகின்றேன். இந்த சந்தர்ப்பத்தை அளித்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நான் நன்றி கூறியவனாக, இந்த தாவா சென்டரில் தனது கடமையை ஆற்றிக் கொண்டிருக்கும் சகோதரர் அஷேக் அப்பாஸ் அலி அவர்களுக்கும், ஏனைய இந்த தாவாவுடன் இணைந்து செயல்படும் சகோதரர்களுக்கும் நான் துவா செய்தவனாக எனது உரையை ஆரம்பிக்கலாம் நினைக்கின்றேன். இஸ்லாமிய சகோதரத்துவம் என்று நாங்கள் சொல்லும் பொழுது, முஸ்லிம் என்றால் யார் என்று நாங்கள் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிறோம். பொதுவாக அதிலே முதலாவதாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் என்றும் நம்புபவர்கள்தான் முஸ்லீம்கள் என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஓரிரை கொள்கையை மக்காவுக்கு கொண்டு வந்த பொழுது மிக குறுகிய பகுதியினரை அதை நம்பினார்கள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து சென்று அங்கிருந்து இஸ்லாமிய அந்த ஆட்சி, அதாவது பெரும்பான்மையான முஸ்லீம்கள் இருக்கின்ற ஒரு பகுதியாக மாறி அங்கே ஒரு இஸ்லாமிய ஆட்சி ஏற்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். மக்காவிலே இருந்த காலங்களிலே முஸ்லிம்கள் என்று மட்டும்தான் அழைக்கப்பட்டுக் கொண்டிருந்தார்கள், அல்லது மூமினும். அதிலே வேறுபாடுகள், வேற பிரிவுகள் எதுவுமே இருக்கவில்லை. முஸ்லிம்கள் நம்பியவர்கள், மூமினூன்கள் என்று மட்டும்தான் அழைக்கப்பட்டார்கள். அதை எதிர்ப்பவர்கள் முஸ்லிக்கூன்கள், இணை வைப்பாளர்கள் என்று அறியப்பட்டார்கள். ஆனால் மதினா சென்றதன் பிரகாரம் முதன் முதலாக முஸ்லிம்கள் இரண்டு பிரிவினராக இனம் காணப்படுகிறார்கள். மக்காவிலிருந்து சென்றவர்கள் முஹாஜிரீன்கள் என்றும், மதினாவிலே அவர்களை அடைக்கலம் கொடுத்தவர்கள் அன்சார்கள் என்றும் இரு பகுதியினராக இனம் காணப்படுகிறார்கள். இது இஸ்லாத்தில் ஏற்படக்கூடிய முதலாவது தரப்படுத்தல் என்று நாங்கள் சொல்லலாம். ஏற்கனவே அரபிகள் மத்தியிலே கோத்திரம், நாடு என்ற ஒரு வித்தியாசம் ஏற்கனவே இருக்கின்றது. அதில்லாமல் முஸ்லிம்கள் மத்தியிலே என்று பிரிக்கக்கூடியது இது இரண்டுமாகத்தான் இருந்தது. அந்த நேரத்திலே கூட சில நேரங்களிலே அன்சார் முஹாஜிரிங்களிடத்திலே சில பிரச்சனைகள் வரக்கூடிய சில சந்தர்ப்பங்களும் ஏற்பட்டிருக்கின்றன. உதாரணமாக முஹாஜிரிங்களிலே ஒருவர் ஒரு பகுதியாக நடந்து கொள்ளக்கூடியவர் ஒரு அன்சாரிலே ஒருவருக்கு காலால் அடித்து விட்டார். இதனால் பிரச்சினையை முற்றி அவர் அன்சார்களை கூப்பிட்டார், இவர் முஹாஜிரிங்களை கூப்பிட்டார். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது ஜாஹிலியத், அன்சார் என்றும் ஒரு பிரச்சினை வந்தவுடன் ஒவ்வொரு ஆக்களும் தங்களுடைய பகுதியினரை கூப்பிட்டு உதவி எடுத்து இதன் மூலமாக இரண்டு தலைமை மோதி கொள்வது என்பது ஜாஹிலியத் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், அங்கே தெளிவுபடுத்தினார்கள். பின்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததன் பிரகாரம் யார் ஆட்சி பொறுப்பை எடுக்கின்ற என்ற விஷயத்திலே மீண்டும் அந்த பிரச்சினை வடிவம் எடுத்தது. அன்சார்கள், நாங்கள் தான் ரசூலுல்லாவுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள், தலைமைத்துவம் எங்களில் இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். முஹாஜிரீன்கள் தங்களுக்கு இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். இன்னும் சிலர் இரண்டு அமீர்கள், உங்களில் ஒருவர் எங்களில் ஒருவர் என்ற இரண்டு இரட்டை தலைமைத்துவம் என்ற ஒரு கருத்தும் அங்கே முன்வைக்கப்பட்டது. ஆனால் அது ஒரு ஒரு ஹிக்மத்தான முறையிலே உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் அந்த அபூபக்கர் அவர்களை ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹலீஃபாவாக தலைவராக தெரிவு செய்ததன் மூலமாக அந்த பிரச்சனை முற்றுப்புள்ளி வைக்கப்படுகின்றது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் காலங்களிலே சிலர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூடுதலாக விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால் சிலர் அபூஜஹலுடைய மகளை திருமணம் செய்யுமாறு அவருக்கு கூறினார்கள். அவரும் உடன்பட்டு திருமணம் பேசிவிட்டார். அப்பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது தந்தையிடம் சென்று முறையிடுகிறார்கள், நீங்கள் உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்காக வேண்டி ஆதரித்து பேசுவதில்லை என்று மக்கள் சொல்கிறார்கள், இப்பொழுது அலி இந்த அபூஜஹலுடைய மகளை திருமணம் செய்ய போகிறார் என்றவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வலி என்ற அடிப்படையிலே சொல்கிறார்கள், லா தஜ்தமி உபின்து ரசூலில்லா உபின்து அதுவில்லா இந்த ரஜுலின் வாஹித், அல்லாஹ்வுடைய திருத்தூதரின் மகளும் அல்லாஹ்வுடைய பகைவனின் மகளும் ஒரு மனிதத்திலே ஒன்று சேர முடியாது. எனவே ஃபாத்திமாவை விவகாரத்து செய்துவிட்டு அவர் திருமணம் செய்யலாம் என்ற ஒரு கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நான் மார்க்கத்திலே ஹலாலாக்கியதை ஹராமாக்க மாட்டேன், ஏனென்றால் பலகாரமாம் என்பது இஸ்லாத்திலே ஆகமாக்கப்பட்ட ஒன்று, அதை நான் ஹராமாக்க மாட்டேன். ஆனால் எனது மகளும் அல்லாஹ்வுடைய எதிரிய மகளும் உடத்திலே ஒன்று சேர முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். பின்பு அலி அவர்கள் அந்த அந்த சிந்தனையை அந்த அந்த முயற்சியை இது என்ன நோக்கம் என்று சொன்னால் அந்த ஜாஹிலியத்துடைய தலைமைத்துவமும் அதே போன்று இஸ்லாத்துடைய தலைமைத்துவமும் ஒரு மனிதத்தை கொடுத்து அவரை நபி அவர்களுக்கு பிறகு ஒரு ஹலீஃபாவாக மாற்றக்கூடிய யோசனை இருந்திருக்கலாம் என்று சில ஆய்வாளர்கள் கருத்து வெளியிடுகிறார்கள். ஆனால் பரவலாக சஹாபாக்கள் மத்தியிலே ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் என்ன பின்னால் வரக்கூடியவர்கள் என்ற ஒரு கருத்து பரவலாக காணப்படுவதை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். பின்பு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஆட்சி பொறுப்பை எடுத்ததும் அங்கே ஒரு புதிய பிரச்சனை கிளம்புகிறது. அதாவது நாங்கள் ஜக்காத்தை ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும், இவனவே பிறகு வந்த அந்த ஹலீஃபாவுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி ஜக்காத்து கொடுப்பதை சிலர்கள் புறக்கணிக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக அபூபக்கர் அதை யுத்தம் செய்து அதை முறியடிக்கின்றார்கள். இதுவும் இஸ்லாமிய வரலாற்றில் ஏற்பட்ட ஒரு ஒரு புலவு என்று சொல்லலாம். அதன் பிறகு உமர் அலி அல்லாஹு அன்ஹு காலத்திலே அவர்களை உமர் அலி அல்லாஹு அன்ஹுவை அபூபக்கர் அவர்கள் நியமிக்கிறார்கள். அப்ப இஸ்லாம் அதாவது இஸ்லாத்தில் ஒரு தலைமைத்துவம் எவ்வாறு தெரிவு செய்ய வேண்டும் என்று கூறப்படவில்லை. ஒரு தலைவரை இன்ன விதத்தில் தான் தெரிவு செய்ய வேண்டும் என்று கூறப்படவில்லை. தலைமைத்துவம் சம்பந்தமாக வந்த குர்ஆன் ஹதீஸ்கள் மிகவும் குறைவாகவே காணப்படுகின்றன. இந்த ரெண்டு விஷயங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது தலைமைத்துவம் ஒன்று இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. அதை எவ்வாறு தெரிவு செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் இவ்வாறுதான் செய்ய வேண்டும் என்பதை சொல்லவில்லை. நபி அவர்கள் தனக்கு பிறகு இவர்தான் வர வேண்டும் என்று சொல்லியிருந்தால் அதே நடைமுறை மறுமை நாள் வரைக்கும் தொடரும். வருகின்ற ஒவ்வொரு தலைவரும் பிறகு வரக்கூடிய ஒருவரை தெரிவு செய்ய வேண்டிய ஒரு கட்டம் ஏற்படும். அப்படி இல்லாமல் அது காலத்தின் ஓட்டத்துக்கு இஸ்லாம் விட்டிருக்கின்றது. அந்த காலத்திலே அந்த அஹலுல் அக்த் என்று சொல்லக்கூடிய அந்த புத்திஜீவிகள் தெரிவு செய்கின்ற முறை அல்லது அந்த ஹலீஃபாவை தெரிவு செய்கிற முறை இப்படி பலவாறாக இருந்து கொண்டு வந்திருக்கிறது. அதிலே ஹலீஃபாவை அபூபக்கர் அவங்களை ஒரு புத்திஜீவிகள் தெரிவு செய்கிறார்கள், உமர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களை அபூபக்கர் அவர்கள் தெரிவு செய்கிறார்கள். உமர் அலி அல்லாஹு அன்ஹு காலத்திலே பாரிய இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவடைந்து கொண்டே போகின்றது. அவர்கள் தனக்கு பிறகு வரக்கூடிய ஒரு சூரா சபையை ஏற்படுத்தி அதன் மூலமாக உஸ்மான் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவு செய்யப்படுகிறார்கள். அப்போ நிஞ்சொழுது ஒரு சூரா அமைப்பு ஒரு குழு ஒன்று ஏற்படுத்தப்பட்டு அந்த குழுவிலிருந்து அதை யாரு தகுதியானவர்கள் இனம் காணப்பட்டு அவர்களிலிருந்து ஒருவரை அவர்களே தெரிவு செய்கின்ற ஒரு முறை அங்கே உருவாக்கப்படுகிறது. பின்பு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது சில பல குற்றச்சாட்டுகளை வைத்து கிளர்ச்சியாளர்கள் அவரை கொள்கிறார்கள். கொன்றவுடன் அங்கே புரட்சி, சௌரா புரட்சி முறை இஸ்லாத்திலே அறிமுகப்படுத்தப்படுகிறது. இஸ்லாத்தின் சொல்வது முஸ்லீம்கள் மத்தியிலே ஒரு சட்ட ரீதியான ஒரு ஹலீஃபாவுக்கு எதிரான ஒரு புரட்சி முறை உருவாக்கப்பட்டு அங்கே தெரிவு செய்யப்படுகிறார், கொல்லப்படுகிறார்கள். இப்பொழுது அதே கொலையை செய்தவர்கள் அலி பின் அபி தாலிபுடன் சென்று நீங்கள் ஹலீஃபாவை பொறுப்படுங்கள் என்று சொல்கிறார்கள். ஆரம்பத்தில் அவர்கள் மறுத்து விடுகிறார்கள். இப்பொழுது ஹலீஃபா கொல்லப்பட்ட நேரத்தில் நான் அந்த பொறுப்பை எடுத்தால் அந்த பழி என் மீதான் வரும் என்று அவர்கள் தவிர்ந்து கொண்டார்கள். ஆனால் அவர்களுடைய இஜ்திஹாதும் பிரகாரம், ஆய்வும் பிரகாரம், இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ஒரு தலைமைத்துவம் அற்று இருக்கிறது, எனவே இந்த இடத்தில் நாம் இருக்க முடியாது என்ற ஒரு ஒரு அடிப்படையிலே அந்த பொறுப்பை எடுக்கிறார்கள். உஸ்மானியர்கள் கொல்லப்பட்டதில் இருந்தான் இஸ்லாத்திலே உள்ள எல்லா பிரச்சனைகளும் தோன்ற ஆரம்பிக்கின்றன. அப்ப அதுக்குதான் சொல்வார்கள் ஃபித்னத்துல் குப்ரா என்று சொல்வார்கள். அதாவது உஸ்மானியர்கள் கொல்லப்பட்டது ஒரு பாரிய வெடிப்பு இஸ்லாமிய சமூகத்திலே. அதற்கு பிறகு தோன்றிய வழிகட்ட குழுவினர்கள் எல்லாம் இந்த பிரச்சனையின் அடிப்படையிலே பிரிந்தவர்களாகவே காணப்படுகிறார். அதிலே முதலாவதுதான் இந்த புரட்சி மூலமாக கவிழ்க்கின்ற ஒரு முறை. அடுத்ததாக ஒரு சாரார் அலி அவர்களுடைய தலைமைத்துவத்தை ஏற்க மறுக்கின்றார்கள். காரணம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொன்றவர்களை பழிவாங்கப்பட வேண்டும் முதலில், அதற்கு பிறகு நாங்கள் எல்லோரும் இணைந்து ஒரு தலைமைத்துவத்தை சரி செய்வோம் என்ற முடிவுக்கு அவர்கள் வருகிறார்கள். இதனால் உள்நாட்டு யுத்தம் முடிந்து வெடித்து பறந்து கொண்டிருந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம் நின்று முஸ்லீம்கள் உள்நாட்டு யுத்தத்திலே பல யுத்தங்கள் செய்ய வேண்டிய ஒரு கட்டத்துக்கு வருகிறார்கள். அது வரலாற்றிலே எல்லோருக்கும் பொதுவாக தெரிந்த விடயங்களாகும். அலி அவர்களும் அவர்களுக்கு எதிரான மாவியா அலி அல்லாஹு தலானோ, சில யுத்தங்களில் ஆயிஷா அலி அல்லாஹு தலானோ அவர்கள் கலந்து கொண்டது, இது போன்ற பல யுத்தங்கள். இறுதியாக இருதரப்பினர்களும் ஒரு மத்தியஸ்தத்துக்கு உடன்பட்டதும் அலி அவருடன் சேர்ந்தவர்கள் ஏன் நீங்கள் மத்தியஸ்தத்தை ஏற்றுக்கொண்டீர்கள், நீங்கள் உண்மையான இமாமாக இருந்தால் ஏன் ஏற்றுக்கொண்டீர்கள் என்று பிரிந்து போகிறார்கள். அதன் மூலமாக ஹவாரிஜ் என்ற பிரிவினர்கள் தோன்றுகிறார்கள். அதற்கு பிறகு ஷியாக்கள் என்று சொல்லக்கூடிய அலி அவங்களுக்கு விசுவாசமானவர்களும் தோன்றுகிறார்கள். பிறகு அலி அவர்களுக்கு எதிராக கூடிய அந்நவாசிபுகள் சொல்லுவாங்க, நவாசிப் நவாசிப் என்றால் அலி அவர்களை விரோதிப்பவர்கள் என்ற ஒரு பிரிவினரும் தோன்றுகிறார்கள். பின்பு ஷியா என்ற ஒரு சிந்தனை படிப்படியாக, ஆரம்பமாக உஸ்மான் சிறந்தவரா அலி சிறந்தவரா என்கின்ற ஒரு நிலைமையிலிருந்து மாறி இமாமத்து சிந்தனை, அதாவது தெய்வீக தன்மை உள்ள ஒருவர் தலைவராக இருக்க வேண்டும், தெய்வீக தன்மை என்று சொல்லும்பொழுது அவர் தவறளைக்கக்கூடியவர் அல்ல, அவர் செய்கின்ற முழுதும் சரியானவைகள்தான் என்று நம்பக்கூடிய அந்த இமாமத்தி சிந்தனை இஸ்லாமிய சமூகத்திலே தோன்றுகிறது. அந்த இமாமத்தி ஒரு அரசியல் சிந்தனையாக மட்டுமல்ல, ஈமானுடைய அடிப்படை, யார் இமாமத்து கொள்கையை நம்பவில்லையோ அவர் ஒரு முஸ்லீம் அல்ல என்றும் அந்த ஷியாக்கள் சொல்கிறார்கள் அல்லது ராஃபிலாக்கள் சொல்கிறார்கள். அலி அவர்கள்தான் இதற்கு நபி அவர்களுக்கு வர வேண்டியவர்கள், எனவே முன்பு வந்தவர்கள் எல்லாம் ஆட்சியை பறித்து விட்டார்கள் என்ற ஒரு அவதூறையும் முன்வைக்கின்றார்கள். அதற்கு பிறகுதான் படிப்படியாக அல் ஜஹ்மியா, அல்லாஹ்வுடைய அல்லாஹ் அரசி மீறி இல்லை என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் அத்வைத கொள்கை, அல்லாஹ் எங்கும் நிறைந்தவன் என்று சொல்லக்கூடிய கொள்கை தோன்றுகிறது. அவ்வாறாக அதற்கு பிறகு அப்பாசிங்களுடைய காலத்தின் இறுதி பகுதியிலே கபர் வணக்கம் இஸ்லாத்திலே தோன்றுகிறது. இவைகள் ஆரம்பத்தில் இருக்கவில்லை. உமையாக்களுடைய காலத்தில் யார் யாரெல்லாம் அகலுபைத் என்று கொல்லப்பட்டார்களோ அவருடைய கபர்களை தோண்டி அப்பாசிங்களுடைய இறுதி காலத்திலே அவர்களுக்கு கபர் செய்யப்படும் வளமே ஆரம்பிக்கின்றது. அதிலிருந்து கபர் வணக்கம் இன்று காலம் வரைக்கும் தர்காக்கள் கட்டப்பட்டு வணங்கப்பட்டு வருகிறது. அதை ஆரம்பமாக செய்தவர்கள் ஷியாக்கள் அல்லது ராஃபிலாக்கள். பின்பு அது அகலு சுன்னாக்கள் என்றும் சில நாடுகள் எகிப்திலே ஆரம்பிக்கப்பட்டு அங்கிருந்து பரவலாக அஜமி போன்ற அஜமி அரபு அல்லாத நாடுகளிலே பறந்து கொண்டு போனது. இப்ப உள்ள பிரச்சனை என்னவென்றால், இந்த இஸ்லாம் என்பது இப்ப நாங்கள் சொன்னோம் ஆரம்பத்திலே லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கொள்கையை நம்பினவர்கள் தான் முஸ்லீம் என்று நாங்கள் கூறி வந்தோம். எனவே இந்த கொள்கையை நம்புவவர்கள் இதை நம்புவர்கள் சகோதரர்கள் என்று குர்ஆன் கூறுகின்றது. இன்னமல் முஃமினூன இஹ்வா, ஈமான் கொண்டவர்கள் சகோதரர்கள். அல்லாஹ் இன்னொரு கூறுகின்றான், ஃபஇன் தாபு வஅகாமு ஸ்ஸலாத வஆதவு ஸகாத ஃஇஹ்வானுக்கும் ஃபித்தீன். அவர்கள் தௌபா செய்து தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தை கொடுத்தால் அவர்கள் மார்க்கத்திலே உங்களின் சகோதரர்கள். அப்ப ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி அவர் இஸ்லாத்திலே நுழைந்து அவர் தௌபா செய்து ஒரு தொழுகையை நிலைநாட்டி வந்தால் அவரை நாங்கள் எங்களுடைய சகோதரராகவே நாங்கள் கருத வேண்டும். பின்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களை பார்த்து கூறும்போது சொல்கிறான், வதுகுரு நிஅமத் அல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்த நிஅமத்துகளை நீங்கள் நினைத்து பாருங்கள், ஞாபகப்படுத்தி பாருங்கள். இது குந்து மாதாவும் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், நீங்கள் பகைவர்களாக இருந்தீர்கள், உங்கள் உள்ளத்திலே ஒற்றுமையை ஏற்படுத்தினான். ஃபாஸ்பஹ்தும் பி நிஅமத்திஹி இஹ்வானா, அவனுடைய நிஅமத்தின் காரணமாக அருளின் காரணமாக நீங்கள் ஒரு சகோதரர்களாக மாறிவிட்டீர்கள். அப்ப இந்த மூன்று ஆயத்துகளிலையும் இஸ்லாமிய அந்த சகோதரத்துவம் அங்கே வலியுறுத்தி கூறப்படுகின்றது. வேறொரு இடத்திலே அல்லாஹு தஆலா சொல்கின்றான், முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், முஹம்மது என்பவர் அல்லாஹ்வுடைய திருத்தூதர். வல்லதீன மஅஹு அஷிட்டாவு அலல் குஃபார், அவருடன் கூட இருப்பவர்கள் காபிர்களுக்கு காபிர்களுடன் கடுமையாக இருப்பார்கள். இங்கே காபிர்கள் என்று சொல்லும் பொழுது இஸ்லாத்தை விரோதிக்கக்கூடிய காபிர்களுடன் கடுமையாக இருப்பார்கள். ருஹமாவு பைனஹும், தங்கள் மத்தியிலே முஸ்லிம்கள் மத்தியிலே இரக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆனால் முஸ்லிம்கள் கால அவர்கள் மத்தியில் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக இந்த ஆயத்து மாறிவிட்டது. தங்கள் மத்தியிலே மிகவும் கடுமையானவர்களாகவும் புற மதத்தவர்களுடன் இரக்கம் உள்ளவர்களாகவும் மாறக்கூடிய சூழ்நிலைக்கு இந்த ஆயத்துக்கு முரணாக நாங்கள் எங்களுடைய நடைமுறை மாறிவிட்டது. இந்த ஈமானுடைய உச்ச கட்டம்தான் ஒரு மனிதன் தான் விரும்பக்கூடியதை, தனக்கு விரும்பக்கூடியதை, தனக்கு இருப்பது போன்று தனது சகோதரனுக்கும் ஒரு நல்ல விஷயம் இருக்க வேண்டும் என்று நம்புவதுதான் அல்லது விரும்புவதுதான் இஸ்லாத்துடைய ஆக உச்சகட்டமாகும். லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்புஹு லினஃப்ஸி, தனக்கு விரும்புவதை அவன் தனது சகோதரனுக்கு விரும்பும் வரை அவன் ஒரு முழுமையான ஒரு மூமினாக மாற முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். இந்த நிலைமையிலேயும் முஸ்லிம்கள் மத்தியிலே காணப்படக்கூடிய அந்த செல்வத்திலே ஏற்பட்ட மாற்றம் காரணமாக உலகத்திலே உள்ள முஸ்லிம்கள் மத்தியிலே ஒரு குரோத மனப்பான்மை ஏற்பட்டிருப்பதை நாங்கள் கண்டுகொண்டிருக்கின்றோம். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு சில ஹதீஸ்களிலே, லா தஹாஸது, நீங்கள் ஒருவருக்கொருவர் பொறாமைப்பட்டுக் கொள்ள வேண்டாம். வலா தனாஜசு, அந்த வியாபார பொருட்களிலே நீங்கள் விலைகளை கூட்ட வேண்டாம். வலா தபாகது, ஒருவருக்கொருவர் நீங்கள் கோபமாக நடந்து கொள்ள வேண்டாம். ஒலா ததாபரு, ஒருவர் ஒருவர் புறக்கணித்து நடக்க வேண்டாம். ஒலா எபிஅபாதுக்கும் அலா பைஅபாது, ஒருவர் வியாபாரம் செய்யும்போது மற்றவருடைய வியாபாரத்தை குறுக்கீடு செய்ய வேண்டாம். வகூனு இபாதுல்லாஹி இஹ்வானா, அல்லாஹ்வுடைய அடியார்களாக சகோதரர்களாக நீங்கள் இருங்கள். அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம், முஸ்லிம் என்பவன் இன்னொரு முஸ்லிமுடைய சகோதரன். லா யலிமுஹு, அவன் அநியாயம் செய்ய மாட்டான். வலா யஹ்துலுஹு, அவனை அந்தரத்திலே கைவிட மாட்டான். வலா யக்திபுஹு, வலா யஹ்கிருஹு, அவனுக்கு பொய் சொல்ல மாட்டான், அவனை இழிவாக நோக்க மாட்டான். இதிலே நாங்கள் முக்கியமாக காணிக்க வேண்டிய விஷயம், வலா யஹ்கிருஹு, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை இழிவாக பார்க்கக்கூடாது. பணத்தின் அடிப்படையிலேயோ அல்லது அறிவின் அடிப்படையிலேயோ அல்லது செல்வத்தின் அடிப்படையிலேயோ அல்லது நிறத்தின் அடிப்படையிலேயோ அல்லது நாட்டின் அடிப்படையிலேயோ இன்னொரு முஸ்லிம் இழிவாக பார்க்கக்கூடாது. இது இஸ்லாத்துடைய அடிப்படைகளிலே ஒன்றாக இருக்கிறது. இந்த இஸ்லாம் வலியுறுத்திய இந்த விஷயங்களையும் நாங்கள் இப்பொழுது எங்கள் சமூக மத்தியிலே காணப்படக்கூடிய அந்த கொள்கை வித்தியாசம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த அந்த வழியை புறக்கணித்துக் கொண்டு போகின்றது. ஒருவர் நாங்கள் ஒரு கொள்கையிலே அல்லது ஒரு கருத்திலேயே முரண்பட்டு விட்டால் நாங்கள் அவரை இழிவாக நோக்கக்கூடிய ஒரு கட்டத்துக்கு வந்து கொள்கின்றோம். பிஹஸ்பி இம்ரிஇம் மினஷர்ரி அன் யஹ்கிர அஹாஹுல் முஸ்லிம், ஆக ஒரு மோசமான விஷயம் என்னவென்றால் தனது சகோதரர் முஸ்லிமை இழிவாக நோக்குவதுதான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார். எனவே எப்பொழுதும் நாங்கள் ஒரு முஸ்லீமை நாங்கள் எவ்வளவுதான் எங்களிடத்திலே தனிப்பட்ட முறையில் கொடுக்கல் வாங்கலோ அல்லது கொள்கை ரீதியாகவோ அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு கருத்து போறப்படும் பொழுது நாங்கள் அவரை இழிவுபடுத்துவதை நாங்கள் முற்றுமுழுதாக என்ன தவிர்த்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல முஸ்லிம்கள் மத்தியிலே ஒரு கூட்டுறவு காணப்பட வேண்டும், ஒரு ஒற்றுமை காணப்பட வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களில் எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அல் முஃமினு லில் முஃமினி கல் புன்யான் யஷுத்து பஅதுஹு பஅதா. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லீமுக்கு கட்டிடத்தை போல ஒவ்வொரு கல்களும் மற்ற கல்லை உறுதிப்படுத்துவது போன்று ஒவ்வொரு முஸ்லீமும் இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இந்த கையை என்ன செய்கிறார்கள், வஷப்பக்க பைன அஸாபிஹி. இந்த ஒற்றுமையும் இந்த ஒற்றுமையை நபி அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய சமூகத்திலே நாங்கள் இன்னும் இது சம்பந்தமான ஒரு நிலையிலே அடையாமல் இருக்கின்றோம். அதேபோன்று முஸ்லீம்கள் இன்னொரு முஸ்லீமுடைய உணர்வு ரீதியாக நாங்கள் அவருடன் ஒன்றுபட வேண்டிய ஒரு முஸ்லீமுடைய பிரச்சனையிலே நாங்கள் ஒரு பங்களிப்பு செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். மசல் உல் முஃமினீன ஃபீ தவாத்திஹிம் வ தராஹிமிஹிம் வ தஆத்துஃபிஹிம் மிஸ்ல அல் ஜஸத். முஸ்லிம்கள் அவர்கள் மனதுக்குள்ளே அந்நியோன்யத்திலும் இரக்கத்திலும் அவர்கள் ஒரு உடலை போன்றவர்கள். உடலிலே உள்ள ஒரு உறுப்பு நோய் வந்துவிட்டால் ஏனைய உறுப்புகளும் அதற்காக வேண்டி விழித்து உடலிலே உஷ்ணம் ஏற்படுகின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். எனவே நாங்கள் ஒவ்வொரு இன்னொரு முஸ்லீமுடைய தேவையை இன்னொரு முஸ்லீமுடைய கஷ்டத்தை உணர வேண்டியது நாங்கள் கட்டாயமாகும். சில நேரங்களில் எங்களுடைய தூர நடக்கின்ற சில சம்பவங்களிலே நாங்கள் சில நேரங்களிலே ஒரு உணர்வு ரீதியாக உதாரண பிலஸ்தீன் போன்ற நாடுகளிலே நடக்கக்கூடிய அந்த அநியாயங்களை கண்டு எங்களுக்கு உணர்வு வருகிறது, அது வரவேற்கக்கூடியது. ஆனால் அதே நேரத்தில் எங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரன் அல்லது ஒரு நெருங்கியவர்களுடைய கஷ்டத்தில் எங்களுக்கு அந்த உணர்வு வருவதில்லை. இங்கேதான் எங்களுடைய வித்தியாசம் காணப்படுகிறது. நாங்கள் தூரத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு எவ்வளவு ஒரு உணர்வை நாங்கள் இருக்கோம், அதே போன்று எங்களுடைய சொந்த சகோதரர்கள் பக்கத்து வீட்டார்கள் அதே போன்று நண்பர்களுடைய விஷயத்தில் நாங்கள் மிகவும் உணர்வு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே செல்வங்களை வளங்களை நாடுகள் மத்தியிலும் சரி அல்லது தனிப்பட்ட நபர்களுக்கு மத்தியிலும் சரி வித்தியாசமாக கொடுத்திருக்கின்றார். அந்த வித்தியாசத்தை வைத்து நாங்கள் ஒரு காலமும் பொறாமைப்படுவது முற்றாக தவிர்க்கப்பட வேண்டியதான். இந்த முஸ்லீம்கள் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு அதிகமான காரணங்கள் என்னவென்று சொன்னால் இந்த பொறாமையும் ஒரு முக்கிய ஒரு காரணமாக இருக்கின்றது. அதே தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அம் யஹ்சுதூன அந்நாஸ அலா மா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லி. அல்லாஹ் தஆலா தந்த குடையிலிருந்து கொடுத்ததை பார்த்து அவர்கள் பொறாமைப்படுகிறார்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். எனவே இந்த செல்வங்களை வழங்குபவன் அல்லாஹ் தஆலா, அது மனிதனாக கொடுப்பதில்லை, அல்லாஹ் தான் கொடுக்கின்றான். எனவே நாங்கள் அல்லாஹ் ஒரு வைப்பு நாங்கள் பொறாமைப்படும் பொழுது ஏனென்று அல்லாஹ் கொடுத்தான் என்று நாங்கள் விமர்சிப்பது போன்று ஆகிவிடும். அதையத்தான் அல்லாஹ்வுடன் இந்த ஆயத்திலே சுட்டிக்காட்டுகின்றான். அடுத்ததாக இஸ்லாத்திலே என்னென்ன விஷயங்களில் எங்கள் மத்தியிலே விரோதம் ஏற்படுகின்றதோ அவைகளை எல்லாம் இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. அதிலே முதலாவது கட்டம்தான் மது பாவனையை இஸ்லாம் தடை செய்தது. அது காரணம் என்னவென்றால் அதே போன்று சூதாட்டத்தை இஸ்லாம் தடை செய்தது. காரணம் என்னவென்றால் முஸ்லீம்கள் மத்தியிலே என்ன செய்யக்கூடாது, அந்த பகைமை உணர்வு வரக்கூடாது. என்ற சூதாட்டத்தில் ஒரு தோட்டு விட்டால் வென்றவரை நோக்கி ஒரு பகைமை ஏற்படும். அதே போன்று மதுவை அறிந்து விட்டால் அவர் தான் என்ன செய்வென்று தெரியாது, பிறருக்கு ஏசலாம் தூட்டலாம், அதன் மூலமாக பகைமைகள் உண்டாகலாம். இதேதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னமா யுரீது ஷைத்தானு அன் யூக்கிஅ பைனகுமுல் அதாவத வல் பக்தா. ஷைத்தான் உங்கள் மத்தியிலே கோபத்தையும் பகைமையையும் உண்டாக்க முயற்சிக்கின்றான். என்ன விஷயத்தில் என்றால் ஃபில் ஹம்ரி வல் மைசிரி, மதுவிலும் சூதாட்டத்திலும் உங்கள் மத்தியிலே பகைமையை ஏற்படுத்துவதற்கு ஷைத்தான் முயற்சிக்கின்றான். ஒயசுத்துக்கும் அன் திக்ரில்லாஹி வானிஸ்வலா, தொழுகையை விட்டும் அல்லாஹ்வை திக்ரு செய்வதை விட்டும் அந்த ஷைத்தான் தடுக்கின்றான். ஃபஹல் அந்து முந்தஹூன், நீங்கள் தவிர்த்து கொள்ள மாட்டீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறார். அப்ப எனவே இஸ்லாம் அந்த சாராயத்தை அல்லது மதுவை தடை செய்ததன் முக்கிய நோக்கம், சூதாட்டத்தை தடை செய்ததன் நோக்கம் அந்த முஸ்லிம்கள் மத்தியிலே உள்ள அந்த குரோதங்கள் வரக்கூடாது, பகைமை வரக்கூடாது என்பதை இந்த ஆயத்திலே நாங்கள் உணவு கொள்ளக்கூடியதாக இருக்கின்றோம். அதேபோன்று ஒருவருக்கொருவர் சலான் சொல்லிக்கொள்ளும் முறையை இஸ்லாம் நெஞ்சிக்கிறது, மார்க்கமாக்கியிருக்கிறது. சலாம்ங்கிறது ஒரு இஸ்லாத்திலே ஒரு அடிப்படையான அம்சமாகும். குறிப்பாக அந்த அரபிகள் மத்தியிலே இது சலாம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. ஆனால் நாங்கள் இந்த அரபு பேசாதாக்கள் என்ன சலாமுக்கு அவ்வளவுக்கு முக்கியத்துவம் குறைவு காணப்படுது. சும்மா சந்திச்சு கொள்வது இஸ்லாமுக்கு அவ்வளவு பெரிசாக நாங்கள் செய்வதில்லை. அரபி அல்லாதவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஆனால் இஸ்லாம் என்பது அந்த சலாம் சொல்வதை மிகவும் வலியுறுத்திருக்கிறது. காரணம் என்றால் அதன் மூலமாக அந்த உள்ளங்களில் ஏற்படக்கூடிய அந்த கசடுகளை போக்கிவிடும் என்பதற்காக வேண்டி. நீங்கள் ஈமான் கொள்ளும் வரைக்கும் சொர்க்கம் போக மாட்டீர்கள். வலா தூமினு ஹத்தா தஹாப்பு, ஒருவருக்கொருவர் நேசம் வைக்கும் வரை நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆக மாட்டீர்கள். அலா அதுல்லுக்கும் அலா ஷைன் இதா ஃபஅல் துமுஹு தஹாபப்தும், நீங்கள் ஒன்றை செய்தால் உங்கள் மத்தியிலே நேசம் ஏற்படும், அதை உங்களுக்கு நான் சொல்லி காட்டட்டுமா? அஃசு சலாம பைனக்கும், உங்கள் மத்தியிலே நீங்கள் சலாமை பரவலாக்கிக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். எனவே நாங்கள் ஒரு முஸ்லிமை சந்திக்கும் போது சலாம் சொல்வது ஒரு முக்கியமான ஒரு பண்பாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று சகோதரர்கள் மத்தியிலே பிணக்கு ஏற்படும் பொழுது நாங்கள் அவைகள் தீர்த்து வைக்க வேண்டும். சமூகத்திலே சிலருக்கு ஒரு சொந்த உறவினர்கள் மத்தியிலே தலையிட்டு அது அந்த அந்த விரோதத்தை போக்கக்கூடிய அந்த பிரச்சனையை நீக்கக்கூடிய ஒரு முறை இருக்கும் என்று சொன்னால் அதை கையாளுவது கட்டாயமாகும். இதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொன்னா, லா ஹைர ஃபீ கதீரின் மின் நஜ்வாஹும், அவர்களுடைய இரகசியங்களிலே அதிகமானவைகளிலே நன்மையே கிடையாது. இல்லாமன் அமர பி சதகத்தின், இரகசியமாக சதக்கா கொடுத்தவர்கள், அவு மஅரூஃபின், இரகசியமாக நல்லதை செய்தவர்கள், அவு இஸ்லாஹிம் பைனன்னாஸ், மனிதர்கள் மத்தியிலே நல்ல இணக்கத்தை ஏற்படுத்தியவர்கள். உமைய ஃபாலுதாலிக், இதை செய்பவர்கள் ஃபஸௌஃபன் உதீஹி அஜ்ரன் அலீமா, அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம், பெரும் கூலியை வழங்குவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அப்படியாக இருந்தால் நாங்கள் மக்கள் எந்த எங்களுக்கு முடியுமாக இருந்தால், இரண்டு சகோதரர்கள் பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள், அந்த பிரச்சனை எங்களுக்கு முடியுமாக இருந்தால் நாங்கள் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும். சில நேரங்களிலே இரண்டு சகோதரர்களுடைய பிரச்சனை ஏற்படுத்த ஒரு பண விஷயமாக இருந்தால் அந்த பணத்தை கொடுத்து அந்த உறவை ஏற்படுத்த முடியும் என்றால் நாங்கள் எங்களுடைய ஜகாத்திலிருந்து நாங்கள் அதை கொடுத்து செய்ய முடியும். இருவர் பிரச்சனை பட்டிருக்கிறார்கள், இரண்டுவர்களிலே பகைமையாக இருக்கிறது, அதன் மூலமாக அந்த குடும்பங்கள் மத்தியிலே பெரிய பகைமை ஏற்படுகிறது. அப்ப நீங்கள் என்ன செய்யலாம், அதை என்ன பிரச்சனைன்னு பார்த்தாலும் ஒரு 500 ரியால் தான் ஒரு பிரச்சனையா என்றால் அப்ப எங்களுக்கு அதை கொடுக்க முடியும் என்றால் அதை நாங்களுடைய ஜகாத்து பணத்திலிருந்து அந்த கொடுத்து அந்த பிரச்சனையை நீக்கிறது மூலமாக நாங்கள் என்ன செய்யலாம், அந்த நன்மையை அடைந்து கொள்ள முடியும். அதேபோன்று இஸ்லாம் வந்து இன்னொரு முஸ்லிமை 3 நாளைக்கு மேலே என்ன செஞ்சிருக்கக்கூடாது, பகைமை பாராட்டக்கூடாது என்பதையும் இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறது. லா யஹில்லு லிமுஸ்லிமின் அன் யஹுஜுர அகாஹு ஃபௌக தலாதி லயாலின், 3 நாளைக்கு மேல் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை வெறுத்து இருக்க முடியாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். இவர் ரெண்டு பேர்கள் இருவரும் ஆளுக்கால் ஒவ்வொரு பக்கமும் விரண்டு போகிறார்கள். வஹைருஹுமா அல்லதி யப்தவு பிஸ்ஸலாம், யார் முதலாவதாக சலாம் சொல்லி அந்த உறவை ஏற்படுத்திக் கொள்வாரோ அந்த ரெண்டு பேரில் அவர்தான் சிறந்தவர் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்லியிருக்கிறார். எனவே எங்கள் மத்தியில் நாங்கள் ஒருவருக்கொருவர் கோபப்பட்டுக் கொண்டிருந்தால் நாங்கள் மனிதன் இயற்கையாக இருக்கிறது, சிலைகளில் கோபங்கள் 1 நாள் 2 நாள் போகாது. எனவே ஆகக்கூடியது 3 நாள் தான் எங்களுக்கு. அதற்கு பிறகு எங்களுடைய மன பக்குவத்தை பொறுத்து எங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த கசடு போய்விட வேண்டும். அதே நேரத்தில் எங்கள் சகோதரன் என்பதற்காக ஒரு தவறு செய்தால் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்க கூடாது. அந்த தவறை நாங்கள் அவருக்கு நசீஹத்து சொல்லி அல்லது அந்த தவறை தடுத்து அந்த அநியாயத்தை தடுக்க வேண்டியதும் எங்களுடைய கடமையாகும். எனவே ஒரு முஸ்லீம் ஒரு நம்ம சகோதரர் ஒரு தவறு செய்கிறார், எனவே அவர் எனது சகோதரர் தான் அல்லது என் உறவினர் தான் என்று நாங்கள் என்ன செய்ய முடியாது, மௌனம் சாதிக்க முடியாது. அவருக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களுடைய முயற்சியால் அவர் அந்த ஷர்ரிலிருந்து அந்த கெடுதியிலிருந்து அவரை தடுப்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உனது சகோதரன் அநியாயம் செய்திருந்தாலும் அநியாயம் செய்யப்பட்டிருந்தாலும் நீ அவருக்கு உதவி செய். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அவர் அநியாயமா இருக்கும் பொழுது நாங்கள் எப்படி நாங்கள் உதவி செய்வது என்று சஹாபாக்கள் கேட்கிறார்கள். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தம்னஉஹு மினல் ஸுல்ம், அவர் அநியாயம் செய்பவராக இருந்தால் அநியாயம் செய்யாமல் தடுப்பீராக, ஃபதாலிக நஸ்ருக இய்யாஹு, அதுதான் நீ அவர் செய்யக்கூடிய உதவி. அப்ப அநியாயக்காரனுக்கு உதவி செய்யறன் அர்த்தம் என்ன என்றால் அவரை நாங்கள் அந்த அநியாயத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும், நாங்கள் தடுக்க வேண்டும். என்னுடைய நண்பர் அல்லது உறவினர் என்பது நாங்கள் என்ன செய்யக்கூடாது, அதை கண்டும் காணாதது போல் இருக்கக்கூடாது. அதேபோன்று மான பங்கப்படுகின்ற விஷயங்களில் ஒரு முஸ்லீமுடைய மானம்ங்கிறது மிகவும் பெருமதியானது. எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாவிலே மூன்று விஷயங்களை வலியுறுத்துகிறார்கள். ஒன்று உயிர், இரண்டாவது சொத்து, மூன்றாவது மானம். இந்த மூணு விஷயங்களையும் என்ன செய்கிறார்கள், ஹராம், புனிதமானது. எது மாதிரி புனிதமானது, கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா, இந்த நாள் எவ்வளவு எவ்வாறு, ஃபிஷஹரிக்கும் ஹாதா, இந்த மாதம் எப்படி புனிதமானதோ, ஃபி பலதிக்கும் ஹாதா, இந்த மக்கா என்ற அந்த ஊர் எப்படி புனிதமானதோ, அதே போன்று உயிர், உடைமை, மானம், இந்த மூன்றும் புனிதமானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரத்திலே சொல்கிறார். ஆனால் நாங்கள் என்று என்ன செய்கின்றோம், சற்று எங்கள் மத்தியிலே ஒரு கருத்து வேறுபாடு பட்டால் மற்ற சகோதரர் என்ன செய்கிறோம், நாங்கள் அவரை எந்த அளவுக்கு மானபங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், மானபங்கப்படுத்துகிறோம். அவைகளை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஏனைய சில கடமைகளும் நாங்கள் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கின்றன. அதை நபி அவர்கள் ஒரு ஹதீஸை சொல்லி காட்டுகிறார்கள், ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி சித். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை செய்ய வேண்டிய கடமைகள் ஆறு இருக்கின்றன. அப்பொழுது சஹாபாக்கள் இருந்தாலும் யார சொல்லலாம், ஆகுன்னு அவைகள் என்ன என்று கேட்கின்றார். இதா லகீதஹு ஃபஸல்லிம் அலைஹ், நீ அவரை சந்தித்தால் சலாஞ்சுல். வைதா தாக்க, ஒரு விருந்துக்கு அழைத்தால் ஃபாஜிபுஹு, அந்த விருந்துக்கு கலந்து கொள்ளுங்கள். வைதஸ்தன்ஸஹக ஃபன்ஸஹு, உங்களுடைய உபதேசம் கேட்டால், கருத்தை கேட்டால் அந்த கருத்தை, நல்ல கருத்தை சொல்லுங்கள். வைதா ஆத்தச தும்மினால் அதுக்குரிய பதிலை சொல்வீராக. வைதா மறில, அவர் சுவமீனமா இருந்தால் பௌதுஹு, நோய் விசாரிக்க செல். வைதா மாத, அவர் மரணித்தால் அவருடைய ஜனாஜாவிலே நீ அதை மையத்தை தொடர்ந்து செல்வாயா. அப்ப இப்படியாக ஆறு கடமைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார். சந்தித்தால் சலாம் சொல்வது, விருந்து கலைத்தால் போவது, ஆலோசனை கேட்டால் சொல்வது, அடுத்தது தும்மினால் நாங்கள் அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் அர்ஹமுக்கல்லான்னு சொல்வது, மரணித்தால் நோய் விசாரிப்பது, அடுத்தாக மரணித்தால் அவருடைய ஜனாசாவிலே நாங்கள் செல்வது. இப்படியாக இந்த ஆறு கடமைகளும் நாங்கள் முஸ்லிம்களுக்கு செய்ய வேண்டிய கடமையாகும். இதிலே நாங்கள் எங்களுடைய சொந்த பந்தங்கள் என்று பார்க்காமல் யாராக இருந்தாலும் அந்த இந்த கடமைகளை நாங்கள் செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றோம். இவ்வாறாக இஸ்லாம் மிகவும் தெளிவாக இந்த சுன்னத குர்ஆன் ஆயத்துகளிலும் புகாரி முஸ்லிம் அந்த ஹதீஸ்கள் எல்லாம் இந்த இஸ்லாமிய சகோதரத்துவத்தை பற்றி சொல்லப்பட்ட விஷயம். அப்ப இவைகள் அடிப்படைகள். எப்பொழுதும் இஸ்லாத்தை என்ன சொல்வார்கள், முதல் காயிதா அல்லது உசூல்னு சொல்வார்கள், ஒரு பேசிக்கை, ஒரு ஒரு அடிப்படையை எடுத்தால் ஏனைய விஷயங்களை அந்த அடிப்படையை கொண்டுதான் நோக்க வேண்டும். இஸ்லாமிய சகோதரத்துவம், இந்த கடமைகள் என்று நாங்கள் பார்த்தோம், மதிக்கிறது, நிறைய விஷயங்கள் நாங்கள் இந்த குர்ஆன் ஹதீஸ் எடுத்தோம். இதுகளெல்லாம் யுத்தபர், இதுகளெல்லாம் ஒரு அடிப்படையாக. இப்ப உள்ள பிரச்சனை என்னவென்றால் எங்கள் மத்தியிலே நாங்கள் மார்க்க பிரச்சனை காணப்படுகின்றது. நாங்கள் மார்க்க ரீதியாக எங்கள் சமூகம் நிறைய வித்தியார்த்திகள் உள்ள சமூகமாக இருந்தது. அது குர்ஆன் ஹதீஸுடைய சிந்தனை மூலமாக சமூகத்திலே மாற்றம் வந்திருக்கின்றது. அதை அல்ஹம்துலில்லா நிறைய இளைஞர்கள் அந்த சிந்தனையை ஏற்று சமூகத்துடைய பல எதிர்ப்புக்கும் மத்தியிலே, பல அநியாயங்களுக்கு மத்தியிலே தங்களுடைய கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றனர். இப்பொழுது இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று, நாங்கள் அறிஞ்ச இந்த குர்ஆன் ஹதீஸ் இந்த அகீதாவை, இந்த கொள்கையை ஏனைய சவர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்கின்றது. இரண்டாவது, அந்த கொள்கையை வரும்பொழுது ஏற்படக்கூடிய சவால்கள். அந்நேரத்திலே அவர் நம்முடைய எதிரிகள் வந்து, உதாரணமாக கபரை வணங்குபவர்களோ அல்லது மதுகப்பு பிடிவாதத்தில் இருப்பவர்களோ ஒரு அநியாயம் செய்யும் பொழுது, நாங்கள் அவர்களுடன் ஒரு அநியாயம் செய்யாமல் எவ்வாறு நாங்கள் நீதியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதிலே தங்கியிருக்கின்றது. இந்த நேரத்தில் நாங்கள் இந்த சொன்ன அந்த அடிப்படைகளை எல்லாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்ப எங்களுடைய தாய் தந்தையர் இருக்கிறார்கள், சில நேரங்களில் தாய் தந்தையர்கள் எங்களுடைய கொள்கைக்கு முரணாக இருக்கலாம், அல்லது ஒரு சகோதரர் இருப்பார்கள், அவர்களுடைய கொள்கைக்கு முரணாக இருப்பார்கள், அல்லது நண்பர்கள் இருக்கலாம், இவர்களுடன் நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், என்னுடன் கருத்திலே முரண்படுகிறா என்று நாங்கள் அவரை அவர்களுடன் சண்டைக்கு போவதா, அல்லது அவர்களை புறக்கணிப்பதா, அல்லது அவர்களுடன் விருந்துக்கு கூப்பிட்டால் நாங்கள் போகாமல் இருப்பதா என்று போன்ற விடயங்கள் எல்லாம், அல்லது நாம் அவர்கள் கண்டா செல்லாம் செல்லாமல் இருப்பதா என்கிறதா? இல்லை, நாங்கள் அவர்கள் சகோதரர்கள் தான். எனவே அவர் நாங்கள் அவருக்கு சொல்லி செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் இஸ்லாத்திலே என்று வகுத்த அந்த கடமைகள் எல்லாம் நாங்கள் அவர்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அத்துடன் நாங்கள் ஒரு பக்குவமான முறையிலே அந்த எங்கள் இருக்கக்கூடிய அந்த தௌஹீது சிந்தனையை, அந்த குர்ஆன் ஹதீஸ் சிந்தனையை அவர்களுக்கு பக்குவமாக எடுத்துச் சொல்லவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். இங்கேதான் எங்களுடைய ஒரு தவாசின், ஒரு பலன்ஸ் இல்லாமல் காணப்படுவதை பார்க்கின்றோம். ஒரு சாரார் ஒரு பகுதியை பிடித்துக் கொண்டு மற்ற ஏனைய விஷயங்கள் சகோதரத்துவம் குர்ஆன் ஹதீஸ் நாங்கள் பின்பற்றுகிறோம்னு சொல்லிக்கொண்டு இப்ப நாங்கள் சொன்ன இவ்வளவு அம்சங்களும் குர்ஆனிலும் சஹியா புகாரி முஸ்லீம் காணப்படும் சஹியான ஹதீஸ்கள், இவைகளையெல்லாம் புறந்தள்ளி விட்டு நாங்கள் அந்த குறிப்பிட்ட ஒரு கருத்து வேற்றுமை உள்ள விஷயத்தை மையப்படுத்தி அதன் மூலமாக எங்களுடைய சகோதரத்துவத்தை, எங்களுடைய நட்பை, எங்களுடைய உறவுகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு தவறான முறையாகும். இதன் மூலமாகத்தான் எங்களுடைய சமூகத்திலே நிறைய பிரச்சனைகளும் ஏற்பட்டு இதன் மூலமாக சின்ன பின்னமாக இருப்பதாக தோன்றுகிறது. ஆனால் கொள்கை அடிப்படையில் வரக்கூடிய பிரச்சனைகள் அது ஒரு பிரச்சனை அல்ல. ஆனால் நாங்கள் நேரடியாக மோதிக்கொள்வது அல்லது அடிதடியிலே இறங்குவது, பாவிக்கக்கூடாத வார்த்தைகள் மூலமாக நாங்கள் தாக்குவது போன்ற விஷயங்களை தான் நாம் என்ன செய்ய தவிர்த்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அடுத்ததாக இந்த மதுஹபு பிரச்சனையை நாங்கள் எடுத்துக்கொண்டால், நமக்கு எல்லோருக்கும் தெரியும் மதுஹப் என்பது இஸ்லாம் காட்டிய வழி அல்ல. குர்ஆன் ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தை சொல்வார்கள், அதை சஹாபாக்கள் எடுத்து நடப்பார்கள். நபி அவர்களுடைய மறைவுக்கு பிறகு சஹாபாக்கள் ஒரு தீர்ப்பை கேட்பார்கள். அந்த தீர்ப்பை இருக்கிறது தெரிந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹுடைய ஹதீஸை அடிப்படையில் சொல்வார்கள். அந்த சொல்ல தெரியாதவர்கள் அந்த சட்டத்தை தெரிந்தவரிடத்திலே கேட்க சொல்லி சொல்வார்கள். எனவே இஸ்லாத்திலே ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதரை அடையாளப்படுத்தி, ஒரு குறிப்பிட்ட அறிஞரை அடையாளப்படுத்தி இவரைத்தான் நூற்றுக்கு நூறு பின்பற்ற வேண்டும் என்று இஸ்லாத்திலே எங்கேயும் சொல்லவில்லை. ஆனால் அந்த இஸ்லாமிய வரலாற்றில் ஏற்பட்ட அந்த பின்னடைவு, அறிவு பின்னடைவும் காரணமாக ஒரு அறிஞரையை பின்பற்றக்கூடிய அந்த நாலு மதுஹபை ஒன்றை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது. ஆனால் அந்த இமாம்கள் சொல்லவில்லை கட்டாயம் என்ன செய்ய வேண்டும், என்னை நீங்கள் பின்பற்ற சொல்லவில்லை. ஆனால் கால ஓட்டத்திலே அந்த நாலு இமாம்களையும் நாங்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்ற வாதம் சில மதுஹபு பிடிவாதக்காரர்களால் சமூகத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டது. அது இன்று வரைக்கும் இந்த தௌஹீத் சிந்தனையை எடுத்தவர்கள், குர்ஆன் ஹதீஸை எடுத்தவர்கள் காலங்காலமாக மக்களுக்கு விளங்கப்படுத்திக் கொண்டு இருந்தார். ஆனால் அந்த குர்ஆன் ஹதீஸை முன்வைக்கக்கூடிய சில அறிஞர்கள் சில நேரங்களில் சில மசாயில் ஃபுரூஇயாக்கள், அதாவது ஃபராஇயாக்கள், அதாவது இந்த ஃபிக்ஹோடு சம்பந்தப்பட்ட சில சட்டங்களிலே சில வித்தியாசமான கருத்துக்கள் தெரிவிக்கலாம். அப்ப நாங்கள் இங்கே ரெண்டு விஷயம் பேசப்படுகிறது. ஒன்று அகீதா, அல்லாஹ்வுடைய சிஃபாத்து தன்மையோடு சம்பந்தப்பட்டது, அல்லாஹ்வுடைய திருநாமங்களோடு சம்பந்தப்பட்டது, அல்லாஹ்வுடைய ஞானத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்கள், அதிலே மூத்த அறிஞர் கிரமத்திலே கருத்து வேறுபாடு கிடையாது. ஆனால் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதெல்லாம் இந்த மார்க்க சட்டத்தோடு சம்பந்தப்பட்டவைகள், உதாரணமாக சுத்தம் சம்பந்தப்பட்டது, அல்லது தொழுகை சம்பந்தப்பட்டது, அல்லது ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்டது, நோம்போடு அல்லது கொடுக்கல் வாங்கலோடு, இப்படியாக பல விஷயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை விளங்குவதிலே ஹதீஸை கிடைக்கிற விஷயத்திலே ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறது. இதிலே ஒவ்வொரு ஆக்களும் அவங்களுடைய அறிவுக்கு எது சரி என்று படுகின்றதோ அதை எடுத்து நடக்க என்பதுதான் இஸ்லாமிய முறையாகும். ஆனால் கேட்கும் பொழுது குர்ஆன் ஹதீஸை அடிப்படையில் தான் கேட்க வேண்டும். ஒரு அறிஞர்கிட்ட போய் எனக்கு இந்த விஷயத்திலே குர்ஆன் ஹதீஸுடைய தீர்ப்பை எனக்கு சொல்லுங்கள். இப்ப அந்த குர்ஆன் ஹதீஸை விளங்குகின்ற அறிஞர்கள் மத்தியிலேயும் கருத்து வேறுபாடு இருக்கலாம். இந்த கருத்து வேறுபாட்டை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாத்தையும் சரி காண்பதல்ல. இப்ப இஸ்லாமிய உலகிலே ஒரு இயக்கம் ஒன்று தோன்றியது, முஸ்லீம்கள் இரண்டாக பிரிந்திருக்கிறார்கள், சூபிகள் என்றும் அஷரியாக்கள் என்றும் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றவர்கள் என்றும் பிரிந்திருக்கிறார்கள். எனவே நீ எல்லாம் சரிதான் என்று ஒரு வகுப்பினர் நீங்க சொல்வதும் சரிதான், நீங்க அது இஸ்லாத்திரே அல்ல. ஒரு காலமும் ஒரு விஷயம் ஹராமாகவும் அதே நேரத்தில் ஹலாலாகவும் இருக்க முடியாது. இங்கே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு புரிந்துணர்வு. ஒரு மனிதனுடைய அறிவு எந்த அளவுக்கு குர்ஆனில் உள்ள அறிவை பொறுத்து, ஹதீஸை உள்ள அறிவை பொறுத்து, அங்கே விளங்குகின்ற ஆற்றலை பொறுத்து கருத்து வேறுபாடு ஏற்படுகின்றது. அந்த கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் சில சகோதரர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு அறிஞர் விளங்கிய விளக்கம்தான் சரியானது, மற்ற விளக்கங்கள் எல்லாம் வழிகேடுகள் என்று ஒரு தவறான நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறார். எனவே இந்த கருத்து தவறானதான். அதாவது ஒரு கணிதம் மாதிரி எடுத்துக்கொண்டார்கள் இந்த மார்க்க விஷயத்தை. ஒன்றும் ஒன்றும் என்றால் ரெண்டு தான் சொல்லி எடுத்துக்கொண்டார். அப்படி பார்க்க முடியாது. என்னன்னு சொன்னால் இங்கே ஏற்படக்கூடிய பிரச்சனை என்னவென்றால், ஒரு குர்ஆன் ஹதீஸில் விளங்கக்கூடிய அறிவில் ஏற்பட்ட பிரச்சனை. சில நேரங்களில் இப்ப கருத்து சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் இன்னும் ஒரு வருடத்துக்கு பிறகு அதே கருத்தை மாற்றி வேறொரு கருத்தை சொல்வதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. அப்படி நிறைய இமாம் ஷாஃபி இமாம் அவர்கள் பகதாதில் இருக்கும் போது ஒரு கருத்தை சொன்னார்கள், பிறகு ஈஜிப்டுக்கு எகிப்துக்கு போனதுக்கு பிறகு தங்களுடைய கருத்திலே மாற்றங்கள் ஏற்பட்டது. ஏன் ஏற்பட்ட காரணம்?